எங்கள் மத்தியிலே எழுந்தருள் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, சபையிலே உமக்கு கனத்தை மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். நீதான் ஆண்டவரே, எங்கள் மேன்மையா கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே, எங்கள் கூடுகையின் மேன்மையும் மகிமையும் நீதான் ஐயா. நீதான் எங்களுக்கு தலை என்றும் தலைவர் என்றும் நாங்கள் அறிக்கை செய்யும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நீதான் எங்கள் அடைக்கலம், நீதான் எங்களுக்கு எதிர்காலம், நீதான் எங்களுக்கு நம்பிக்கை. உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். மனுஷன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னவரே, இந்த சாயங்கால வேளையிலே உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, உமக்குள்ளே ஊன்ற கட்டுங்க. வெளிச்சம் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும், மாற்றங்களும் மனம் திரும்புதலும் உண்டாகட்டும். இன்னும் உம்மை கிட்டி சேர, உம்முடைய சாயலாய் மாற, உம்மிலே இழைத்திருக்க, உமக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. தேவ ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நிலை கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, எங்கள் சிந்தனைகள் எல்லாம் நீங்கள் ஆட்கொள்ளுங்க. ஆதியிலே ஜனத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவரே, எங்கள் சிந்தனைகள் மேலே நீங்க அசைவாடுங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடி சத்துரு ஒருவருடைய சிந்தனைகளையும் அலக்கடிக்காதபடி இங்க கூடியிருக்கிற குழுமி இருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய சிந்தனைகளையும் நினைவுகளையும் கர்த்தருடைய ஆவியானவரே நீர் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோமே. நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். நாளிலே உங்களுடைய சித்தம் தேவன் எங்கள் மத்தியிலே நிறைவேறட்டும். எல்லா மகிமையும் கனத்தையும் பிதாவாகிய தேவனே உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். நாம் உட்காருவோம். நாளிலே ஆண்டவருடைய செய்திக்கு போவதற்கு முன்பாக நேற்று ஞானஸ்தானம் எடுத்த உங்களை நான் வாழ்த்து விரும்புகிறேன். ஞானஸ்தானம் எடுத்த அந்த 5 பேரும் தயவு செய்து எழுந்திருங்க. நான் நம்ப எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு சொல்லி எழுந்திருக்கு இருக்கிடத்தில் எழுந்தீங்க. சுவாண்டவராய் இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். ஞான மரம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தருடைய நாமத்திலே ஞானஸ்தானம் எடுத்து அதன் மூலமாய் சபையிலே கர்த்தருடைய சரீரத்திலே அங்கங்களாய் சேர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு நாமத்திலே சபையாக நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையில வரும் நாட்களிலே வல்லமையான காரியங்களை செய்வாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவு செய்து உட்கார். ரைட். இதனால நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லும். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். இடைக்கு பல சீட் வறுமையா இருக்குது, எல்லாம் வெளியில போட்டாங்க. விடுமுறை நாட்கள் என்று சிலர் பறந்து விட்டார், ஆனா திரும்பி வருவார். இன்னும் சிலர் பறக்க இருக்கிறார். சோ இது விடுமுறை நாட்கள் தான். ரைட். நானும் பறக்க விரும்புகிறேன். ரைட். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரம். மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபையை குறித்து சொன்ன மிக முக்கியமான ஒரு வார்த்தையை இங்கு நாம் வாசிக்க கேட்டோம். சபை என்பது இன்றைய ஊழியர்களின் நவீனமான ஒரு கண்டுபிடிப்பு அல்ல. அது ஆண்டவருடைய ஒரு மகிமையான திட்டமாகும். சபை என்பது பெந்தெகோஸ்தின் நாளிலே ஆரம்பமாகி இருந்தாலும் இது உலக தோற்றம் முதலே தேவனுடைய உள்ளத்திலே இருந்த ஒரு அனாதி திட்டமாகும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், என் சபையை, ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லப்பட்டது, ஐ வில் பில்ட் அப் மை சர்ச் அண்ட் தி கேட்ஸ் ஆஃப் ஹெல் ஷால் நாட் ப்ரிவெயில் அகைன்ஸ்ட் இட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி, என் சபையை நான் கட்டுவேன், என் சபையை நான் கட்டுவேன். ஆகவே சபை கர்த்தருடையது என்றும் சபையை கட்டுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற அடிப்படையான அறிவு தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியது அவசியமாகும். சபை கர்த்தருடையது என்றும் சபையை கட்டுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற அடிப்படையான அறிவு நாம் ஒவ்வொருவருக்கும் அவசியமானதாகும். மட்டுமல்ல, சபை குறித்து இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லும்போது, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்றும் வாக்குறுதி அளித்திருக்கிறார். சபை என்று ஆண்டவர் சொல்லும்போது பாதாளத்தையும் அங்கே குறிப்பிட்டது நாம் கவனிக்க வேண்டியது ஒன்றாகும். இந்த வார்த்தையின்படி சபைக்கு விரோதமாக எப்பொழுதும் பாதாளம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. சபைக்கு விரோதமாக சத்துரு எப்பொழுதும் போராடி கொண்டே இருக்கிறார். காரணம், ஆண்டவர் இயேசு கற்பித்த ஜெபத்திலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கின்ற ஒரு முக்கியமான குறிப்பை அதிலே அவர் சேர்த்தார். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வர வேண்டும் என்று ஆண்டவர் ஜெபிக்க கட்டுத்தந்திருக்கிறபடியால் இன்னும் இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் வரவேண்டிய அளவுக்கு வரவில்லை என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று ஆண்டவர் ஜெபிக்க நமக்கு கற்றுத்தந்தார். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றால் அது தேவனுடைய சபைகள் மூலமாகத்தான் இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ஆகவே சபை என்பது ஆண்டவருடைய நியமனமாகும், சபை என்பது ஆண்டவருடைய திட்டமாகும், சபை என்பது உலக தோற்றம் முதலே தேவனுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு ஆனாதி திட்டமாகும். சபையிலே அங்கத்தவர்களாக இருக்கிற நாம் அனைவரும் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சரி, நான் ஆமே சொல்லுங்க. என் சபையை கட்டுவேன், நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று ஆண்டவர் சொன்னார். எபேசியர் 5:27 நாம் பார்ப்போமாயிருந்தால், இந்த சபைக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படும். சபைக்காய் இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். சபைக்காய் இயேசு தம்மையே ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் சபையுடைய பெருமதியை நாம் சற்று யோசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சபையுடைய பெருமதி என்ன? அதனுடைய தாற்பரியம் என்ன? ஆண்டவர் இயேசு சபைக்காய் தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். சிலுவையிலே தன்னையே சபைக்காய் ஒப்பு கொடுத்தார். சபைக்காய் ஆண்டவர் இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கும் போது நாமும் அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று நான் சொல்லாமலே நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். சிலருக்கு சொன்னாலும் புரியாது. மட்டுமல்ல, எபேசியர் 2:20 சொல்றது, அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளை கல்லாக இருக்கிற, the cornerstone of the church is Jesus Christ, the son of the living God, the most high. சபைக்கு இயேசு கிறிஸ்து மூளை கல்லாக இருக்கிறார். ஒரு கட்டிடத்திற்கு முதலாவது மூளை கல் மிக மிக அவசியம். அந்த மூளை கல் இல்லாமல் ஒரு கட்டம் எழும்புறதும் இல்லை, கட்டப்படுறதும் இல்லை. இது நாம் அறிந்த உண்மையாகும். சபை இதற்கு மூளை கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே மூளை கல்லாக இயேசு கிறிஸ்து சபைக்கு இருக்கிறபடியால் அந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. மட்டுமல்ல, எபேசியர் 1:23 சொல்றது, கிறிஸ்து இயேசுவே சபைக்கு தலையாகவும் இருக்கிறார். சபைக்கு தலை, the head of the church is Jesus Christ. சபைக்கு தலை போதகர் அல்ல, சபைக்கு தலை எந்த ஊழியரும் அல்ல, சபைக்கு தலை எந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் அல்ல, சபைக்கு தலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா. விசுவாசம் ஆமே சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற தேசங்களிலே காலத்துக்கு காலம் பிரசிடென்ட் மாற்றப்படுவார்கள் எலெக்ஷன் மூலமாக. இன்னும் சிற்சில தேசங்களிலே, ஜனநாயகங்கள் இல்லாத தேசங்களிலே, கியூபா பாகிஸ்தான் போன்ற தேசங்களிலே இன்றைக்கும் ஒரே ஒரே நபர் அநேக வருடங்களாக ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறார். மாறுகிறது, தலைமைத்துவம் மாறுகிறது. ஆனால் தேவனுடைய சபையிலே தலைமைத்துவம் ஒருபோதும் மாறுவதே இல்லை. சபைக்கு தலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. மட்டுமல்ல, ஒன்று பேதுரு 5:4 இப்படியாய் சொல்றது, சபைக்கு பிரதான மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவ. லோக்கல்ல உள்ளூர் சபைகளுக்கு தேவ நியமனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி மேய்ப்பர்கள் தேவனாலே அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுகிறார்கள், நியமனம் பண்ணப்படுகிறார்கள், சத்தியம். ஆனாலும் பிரதான மேய்ப்பர் ஒவ்வொரு சபைக்கும், இந்த உலகத்திலே இருக்கிற சகல தேசங்களிலும் இருக்கிற சமஸ்த எல்லா சபைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். விசுவாசம் ஆமென். ஆகவே நாம் சபையை கனம் எண்ண வேண்டும். மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 20:28 வாசித்து பார்த்தால், அப்போஸ்தலர் 20:28 வாசித்து பார்த்தால், கிறிஸ்து தமது சுய ரத்தத்தினாலே சபையை, மந்தையை சம்பாதித்தார். சபையில இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் எந்த ஒரு ஊழியக்காரனும் சம்பாதிக்கல. நானோ அல்லது இங்க இருக்கிற எந்த ஒரு ஊழியக்காரனோ உங்களை ஒருவரையும் சம்பாதிக்கல. இயேசு கிறிஸ்து தான் உங்களை ஒவ்வொருவரையும் சம்பாதித்திருக்கிறார். அதற்கு அவருடைய தன்னுடைய ரத்தத்தை கிரயமாக கொடுத்து, தன்னுடைய சுய ரத்தத்தை கிரயமாக விலையாக கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சம்பாதித்திருக்கிறார். பேதுரு சொல்றார், அது குற்றமற்ற விலையேறப்பெற்ற மாசற்ற ரத்தம். இயேசு கிறிஸ்து ரத்தம் குற்றமற்றது, விலையேறப்பெற்றது, மாசற்றது. அவை வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டவர். இந்த உலகத்திலே பார்வைக்கு நாம் ஏனோ தானோ ஒன்று இருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்க மனிதர்களுடைய பார்வைக்கு நாம் ஏனோ தானோ இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையிலே நாம் ஒவ்வொருவரும் வெளியேறப்பட்டவர்கள் என்பதை ஒருவேளை நீங்களும் நானும் அறியாது இருந்தாலும் விசுவாசித்து அறிந்திருக்கிறான் பாருங்க. ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளை சருக அவர்களை தவற வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். சபை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த ஒன்று. நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமான, ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர். விசுவாசி ஆமே சொல்லு. எல்லாரும் நெஞ்சில கைய வையுங்க. சின்ன பிள்ளைகள் மாதிரி தயவு செய்து எல்லாரும் நெஞ்சில கையில வைங்க. உங்க நெஞ்சில வைங்க, மற்றவங்க நெஞ்சில வச்சிடாதீங்க. ஓகே, துடிக்குது ஒண்ணு பாருங்க, அல்லது அடிக்குது ஒண்ணு பாருங்க. ரைட், நான் சொல்றது எல்லாம் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். சொந்தமானவன். ஆமே சொன்னேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு காலத்திலே நாம் வேறு யாருக்கோ சொந்தமா இருந்தோம். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்தோ அறியாமலோ நம்மை அடக்கி வைத்திருந்தான், ஆக்கிரமித்தான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் நம்மை மீட்டுக் கொண்டார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். ரத்தத்துக்கு கிரயமாய் கொல்லப்பட்டீர்கள், இனி நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா என்று வேதம் கேட்கிறது பாருங்க. அவை நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமானவர்கள். அவர்களுடைய ரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டார். கிரியமாய் ரத்தத்தை செலுத்தி அவர் தமக்காக நாம் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொண்டார், ஏற்றுக்கொண்டார், வாழ வைத்திருக்கிறார். விசுவாசி ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவை நீங்கள் ஒவ்வொருவரும் வெளியேறப்பட்டவர். பக்கத்தில் இருக்க பாருங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கீங்களா? சரி, நீங்க வெளியேறப்பட்டவர். விசுவாசி ஆமே சொல்லுங்க. சபை என்கின்ற வார்த்தைக்கு புதிய ஏற்பாடுல கிரீக் வேர்ட்ல எக்லேசியான்னு சொல்றார், எழுதப்பட்டிருக்கு. சபை என்றால் எக்லேசியா என்று கிரேக்க வார்த்தை சொல்றது. அதனுடைய அர்த்தம் எக்லேசியா என்றால் அதனுடைய அர்த்தம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அல்லது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சபை என்றால் என்னங்க? பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். அவர்கள் எங்கிருந்து பிரித்தெடுக்கப்பட்டார்கள்? உலகத்திலே இருந்து தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எக்லேசியா என்றால் வேறு பிரிக்கப்பட்டவர். எங்கிருந்து அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டார்கள்? உலகத்திலே இருந்து தேவனாலே வேறு பிரிக்கப்பட்டார்கள். நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உலகத்தில் இருந்து தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர். இந்த உலகத்தில் இருந்து தேவன் உன்னையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். நீயும் நானும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் இயேசு மத்தேயு 5:13 இப்படியாய் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு தண்ணீரில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அதில் இருந்து உற்பத்தியாகும். நீயும் நானும் தேவனுடைய பிள்ளை என்றால் நமக்குள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் அனுபவம் இருக்கும். உலகத்தில் எத்தனையோ ஜாதி இருந்தது, எத்தனையோ ஜனங்கள் இருந்தது, ஆனால் இஸ்ரவேலரை மாத்திரம் தேவன் பிரித்தெடுத்தார். தன்னுடைய மகிமைக்கென்று சொன்னார், நீர் என் ஜனங்கள் என்றார். This is my people. என்னுடைய சுதந்திரம், என்னுடைய ஜனங்கள், என்னுடைய சொந்த ஜனங்கள். பூமியில எங்கும் இருக்கிற ஜாதி குழுக்களில் நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பீர்கள். அப்ப இந்த உலகத்திலிருந்து உன்னையும் என்னையும் ஆண்டவர் வேறு பிரித்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து உன்னையும் என்னையும் ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. நீங்களும் நானும் இந்த உலகத்தவர்கள் போல வாழக்கூடாது. உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜாதிகள் செய்கிறது போல நீங்கள் செய்யக்கூடாது என்று இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் கண்டிப்பாக கட்டளையிட்டார். குறிப்பிட்ட காலம் கட்டளையை கை கொண்டார்கள். பிற்பாடு சோரம் போனார். தங்களை சுற்றிவிருந்த எல்லா ஜாதிகளைப் போல அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். தேவன் அவர்களை கைவிட்டார். சிலர் இன்றைக்கு அப்படித்தான், ரட்சிக்கப்படும் போது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு உணர்வோடு வாழுகிறார்கள். கொஞ்ச காலம் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக ஜீவிக்கிறார்கள். கொஞ்ச காலம் ஆண்டவருக்கென்று ஓடி ஓடி உழைக்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் போன பிற்பாடு ஏதோ அலைகள் அவர்களை அடித்தபடியால் அவர்கள் இந்த உலகத்தின் காரியத்திலே அமிழ்ந்து போனார்கள். சிலர் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுகிற தேவ வார்த்தை என்னவென்றால், பேதுரு புத்திசாலித்தனமாக இணைந்து கொண்டார். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்றார். அவன் அமிழ்ந்து போகையில், கடலுக்குள்ளே அவன் அமிழ்ந்து போகையில் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகிறேன், என்னை காப்பாற்றும், என்னை ரட்சியும். உடனே ஆண்டவர் அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார், அவனை ரட்சித்தார், காப்பாற்றினார். இன்னைக்கு அநேகருக்கு தாங்கள் அமிழ்ந்து கொண்டு போறது தெரியல, அந்த அளவுக்கு அவருடைய கண்களை பிசாசு மறைத்து விட்டான். நீங்க தேவனுடைய பிள்ளைகள், ஜாக்கிரதையா இருக்கணும். நீயும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காகவே உன்னையும் என்னை அழைத்திருக்கிறார். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரர்கள், இட் இஸ் எட்டர்னல் கால் பை காட். தேவன் தன்னுடைய அழைப்பினால் உன்னையும் என்னையும் அழைத்து சபை என்கின்ற ஒரு கட்டிடத்துக்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சபை என்கின்ற ஒரு நியமனத்துக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அங்கேதான் உனக்கும் எனக்கும் பாதுகாப்பு. சபை என்று சொல்லும் போது ஒரு பரிசுத்தவான் இப்படியாய் சொன்னார், எனக்கு மிகவும் அருமையாக இருந்தது. சபை என்றால் என்ன? சபைக்கு வெளியிலே பரிசுத்தவானும் இல்லை, சபைக்கு உள்ளே பாவியும் இல்லை என்றார் ஒரு பக்தன் பாரு. சபைக்கு வெளியில பரிசுத்தவானும் இல்லை, சபைக்கு உள்ள பாவியும் இல்லை. சபை என்றால் என்ன என்று இன்னொரு பக்தன் இப்படியாய் சொன்னார், நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்திலே நம்பிக்கையோடு வாழுகிற கூட்டம் தான் சபை என்றார். பாருங்க, சபாஸ். இந்த உலகத்திலே நம்பிக்கை இல்லாமல் போய் கொண்டிருக்கு. விஞ்ஞானம் வளருது, அறிவு வளருகிறது. கம்ப்யூட்டர் என்றும் இன்டர்நெட் என்றும் ஹண்டி என்றும் போட்டோ என்றும் அதென்றும் இதென்றும் நீக்குனியும் வளருகிறது. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையிலேயோ நம்பிக்கை இல்லாமல் போய்கொண்டிருக்கு. விஞ்ஞானம் ஒரு மனிதனை காக்க முடியவில்லை. இன்றைக்கு உலகெங்கும் பயம் பரவிக்கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு எடுத்து பார்த்தால் ஒரு கொந்தளிப்பு, ஆப்பிரிக்காவை பார்த்தால் ஒரு சண்டை, நம்ம நாடு அது எங்கும் பயம் பரவிக்கொண்டிருக்கிறது. There's no hope of this world. உலகத்திலே நம்பிக்கை அற்று போய் கொண்டிருக்கிறது. பொருளாதாரங்கள் வீழ்ச்சி அடைகிறது. மனிதனுடைய வாழ்க்கை தரம் கேவலமாய் கொண்டிருக்கிறது. அவர் ஒரு பக்கம் சொன்னார், சபை என்றால் நம்பிக்கை இல்லாத உலகத்திலே நம்பிக்கையோடு வாழ்கிற கூட்டத்துக்கு பேர் தான் சபையா. உலகத்தில் நம்பிக்கை போல, பட் வி ஹாவ் எ ஹோப், வி ஹாவ் எ எட்டர்னல் ஹோப் இன் அவர் லைஃப் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தி சன் ஆஃப் தி லிவிங் காட். நம்பிக்கை இல்லாத உலகத்தில் உனக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நீயும் நானும் நம்பிக்கையோடு வாழுகிறோம். ஏனென்றால் எங்கள் முடிவு எங்களுக்கு தெரியும். விசுவாசம், ஆமே சொல்லு. உங்கள் முடிவு என்னென்று உங்களுக்கு தெரியும். ஒன்று, ஆண்டவர் இயேசு வருடத்துக்கு முதல் என் கண்களை மூடினால் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன். அல்லது என்னுடைய வாழ்நாளிலே ஆண்டவர் இந்த பூமிக்கு கடந்து வருவார் இருந்தார், மரணத்துக்கு டிமிக்கு கொடுத்து விட்டு அவரோடு பறந்து சென்றோம், மரணமே உன் கூரங்கி என்று போகும்போது சொல்லிட்டே போயிடலாம். ஹல்லேலூயா. We have a hope in our life because of Christ. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. நான் மரித்தால் எங்கே போவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. There are so many people, they have no hope in their life. சபை என்றால் நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்திலே நம்பிக்கையோடு வாழ்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை இருக்குதானே? Maybe you may come to the church, but you have உங்க உள்ளத்தில் இந்த நம்பிக்கை இருக்குதா? நான் மரித்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன் நம்பிக்கை உனக்குள்ள இருக்கிறதா? தேவனுடைய ஆவிலே சாட்சி கொடுக்கிறாரா? நீ எதையும் இந்த உலகத்தில் சம்பாதிக்கலாம், எந்த பட்டப்படிப்பையும் படிக்கலாம், எந்த மேற்படிப்பையும் படிக்கலாம், ஆனா உனக்குள்ள இந்த நம்பிக்கை மாத்திரம் இல்லாவிட்டால் அத்தனையும் உடைய வாழ்க்கையில வீணும் விரயமும் என்று சொல்லுவேன். படிப்பு உன்னை பாதாளத்திலிருந்து பாதுகாக்காது, பணமும் புகழும் உன்னை பாதாளத்திலிருந்து பாதுகாக்காது. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் உன்னை பாதாளத்திலிருந்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். இலவசமா இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில், இவ்வளவு பெரிதான நம்பிக்கை. அல்லாமலும் உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை குறித்து அறிக்கை பண்ணுவதில் உறுதியாயிருங்கள் என்று வேணும் சொல்றது. We have a hope. இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த உலகத்துக்கு வருவார் என்பதே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை. வாரி அவரை குத்தினவரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டது. நீயும் நானும் சந்தோஷமாக பறந்துவோம். பார், அந்த நாள் இந்த உலகத்தின் சரித்திரத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாக ஹிஸ்டரியிலே அமையப்போகுது. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போற நாள் பரிசுத்தவான்கள் எல்லாம் சபை எடுத்துக் கொள்ளப்படும். தேவ பிள்ளைகள் பறந்து போவார்கள். மத்திய ஆகாயத்திலே அங்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இயேசுவை சந்திக்க சபையில் இருக்க தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பறந்து போவார்கள். உலகத்தில் அக்கிரமக்காரர்கள் தான் மிஞ்சுவார்கள், உலகத்திலே பாவிகள் தான் மிஞ்சுவார்கள். சண்டையும் யுத்தமும் தாராளமாய் நடக்கும். பாருங்க, இப்போ கொஞ்சம் முதல் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் பூமிக்கு உப்பு. உப்புடைய வேலை என்னங்க? உப்பு என்ன செய்யும்? கெட்டு போகாமல் பாதுகாக்கும். தட்சம் உப்புடைய முக்கியமான ஒரு காரியம், கெட்டு போகாமல் பாதுகாக்கும். கடல் நீரில் ஆண்டவர் உப்பை கலந்து வைத்தாரே, அவர் ஞானம் உள்ள. அப்படி இல்லைன்னு சொன்னார் ஒவ்வொரு நாளும் கடலிலே செத்து மடிகிற ஜீவ ஜந்துக்களால் கடலே நாட்டம் எடுத்து மணக்கும். அப்படி ஒன்றும் ஆகாமல் அதை பாதுகாக்க முன் ஞானமாக ஆண்டவர் அதை உப்புத்தன்மையை கலந்து வைத்தார். நம்முடைய தேவன் ஞானம் உள்ளவர். உப்புடைய தன்மை என்ன? கெட்டு போகாமல் பாதுகாக்கும். அடுத்த மீனிங் தான் அர்த்தம் என்ன? கவுனிய, இன்னைக்கு இந்த உலகம் கெட்டு போகாமல் இருக்கிறதற்கு லிசன் டு மீ, நீயும் நானும் தான் காரணம் என்பதை மறந்துடாத. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். அவ இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையாலும் தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையான தான் இந்த உலகம் கெட்டு போகாமல் இந்த அளவுக்கு காக்கப்பட்டிருக்கிறது என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். This is the truth. Whether you believe or not, I don't care about that. அவ்விதன் ஆண்டவர் கேட்டார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பானது சாரமட்டு போயிட்டார், வேறு எதனால் அது சாரமா? அநேக விசுவாசிகள் சாரமட்டு போனாங்க, சாட்சி எழுந்துட்டு டபுள் வாழ்க்கை, அங்கொன்று இங்கொன்று, உள்ளொன்று வெளியொன்று. வேண்டாம் இந்த உபேசம், உண்மை ஆண்டவரை தேடுவோம், உத்தமமா அவருக்காக ஜீவிப்போம். ஒரே ஒரு வாழ்க்கை தான், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அர்ப்பணிப்போம் ஆண்டவர். சரி, நான் ஆமே சொல்லுங்க. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்றேன், வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9 அப்போஸ்தலர் 9:4-5 படிங்க. அப்போஸ்தலர்,
அவன் தரையிலே விழுந்தான், அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார்.
இங்க இதை கவனி, நான் இன்னும் என்னுடைய செய்திக்குள்ள போகிற முகவரைக்கு நினைக்கிறேன். கவனி, இங்கே ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். சவுல், பவுல், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த தேவ மனிதனை கொண்டு. இவர் தமஸ்குக்கு போகிறார் வேகமாக, எதற்காக? சபையை பாழாக்குவதற்காக. கர்த்தருடைய சபையை பாழாக்க வேண்டும். பவுலுடைய நோக்கம் என்ன தெரியுமா? சபை என்று ஒன்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது, நான் அதை அழிப்பேன். பரதான ஆசனத்தில் அதிகாரம் பெற்று கடிதங்களை வாங்கிக் கொண்டு சபையை பாழாக்க பறந்து போனார். குதிரையிலே போய்கொண்டு இருக்கிறார், திடீர் என்று ஒரு வெளிச்சம், அதுவும் மத்தியான வேளையில் ஒரு வெளிச்சம் அவனை சுற்றி பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சத்தினால் பார்வை இழந்து அவன் கீழே விழுந்தான். நான் யோசித்து பார்க்கிறேன், மத்தியான வேளை இங்க பாருங்க, அடிக்குது வெயில். இந்த வெயிலான நேரத்தில் இதை விட ஒரு பவர்ஃபுல்லான வெளிச்சம் அவனுக்கு தென்பட்டு இருக்கும். இந்த சூரியனுடைய பிரகாசம் அவருடைய கண்களை குண்டாக்க இல்லை, அதை விட பவர்ஃபுல்லான ஒரு வெளிச்சம் அவனை சந்தித்தபடியா அவருடைய கண்களுடைய பார்வையை இழந்து போயிருக்கிறதுக்கு அவ்வளவுக்கு சோ பவர்ஃபுல். சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் என்று வேதம் சொல்லும். நான் இந்த பூமிக்கு ஒளியாயிருக்கிறேன். இருவில இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். அந்த மெய்யான ஒளி சவுலை சுற்றி பிரகாசித்த போது பார்வையிலிருந்து தரையிலே விழுந்தார். எதற்காக? அப்போது ஒரு சத்தம் அசரீரியா, அந்த சத்தத்தை அவன் மாத்திரம்தான் கேட்டான், அவனை சுத்தி நிற்கிற ஒருவரும் கேட்க. உனக்கென்று ஆண்டவர் பேசுறது உனக்கு தான், மற்றவர்கள் அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மத்தியான வேளையிலே ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என்ன கவனிங்க, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற? இப்ப நீ கொஞ்சம் சிந்தி. சவுல் எந்த ஆண்டவரை துன்பப்படுத்தின? அவன சாட்டியால் அடித்தான் இயேசுவை, அவன அவனுக்கு முள்முடியை தரித்தான், அவன ஈட்டியால குத்தினான், அவன கன்னத்தில் அடித்தான் இயேசுக்கு. நோ. ஆனால் இங்கே இயேசு சவுலை பார்த்து கேட்கிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துறாய், முள்ளில உதைக்கிறது உனக்கு கடினம். அப்படியானால் இங்க நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான சத்தியம், நன்றாய் கவனிங்க, பவுல் துன்பப்படுத்தினது சபையை. நன்றாய் கவனிங்க, சவுல் துன்பப்படுத்தினது சபையை. இயேசு சவுலை பார்த்து கேட்கிற, நீ ஏன் என்னை துன்பப்படுத்த? அவன் சபையை பாழாக்கினான், கெடுத்தான். ஆண்டவர் சவுலை பார்த்து கேட்கிற, நீ என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில உதைக்கிறது உனக்கு தான் கடினம். அப்பா, அப்ப இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ற வெளிச்சம் என்ன? சபையை துன்பப்படுத்துவது ஆண்டவர் இயேசுவை துன்பப்படுத்துவதால். உலக நாமே சொல், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற? அப்போதான் அவன் வணங்கிக் கொண்டான். அவனுக்குள்ள பக்தி இருந்தது. அந்த அதாவது ஐக்கியத்தில் உறுதியாய் தரித்திருந்திருக்கார். ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் அவருடைய ஐக்கியம் வேற எங்கேயோ இருந்தது, வேறு யாரோட எல்லாம் அவருடைய ஐக்கியம் இருந்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சபைக்குள்ளே வந்துவிட்டால் அவருடைய ஐக்கியம் தேவ பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். நம்முடைய ஐக்கியம் உலகத்தோடு அல்ல, தேவ பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். சபை என்பது ஒரு ஐக்கியமாக இருக்கபடியால் நாம் நம்முடைய சுதாக்கியங்களையும் நன்மைகளையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு குறைவுகளிலும் துக்கங்களிலும் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். தாக்கிறதல்ல, ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். பிகாஸ் இது ஒரு ஐக்கியம். நமக்குள்ளே இருக்கிற திறமைகள், நம்மிடத்தில் இருக்கிறவைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து துக்கங்களிலும் பாரங்களிலும் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். பிகாஸ் இது ஒரு ஐக்கியம். இதைத்தான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட உடனே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், சபையாய் கூடி வந்தார்கள். அங்கே நடந்த காரியங்களை பார்க்கும் போது என் கண்கள் அகல வருகிறது. ஐக்கியம் என்றால் ஐக்கியம். இன்றைக்கு ஐக்கியம் இல்லாத ஐக்கியங்கள் ஏறாது. ஆனால் அப்போஸ்தல நடவடிக்கை நாம் பார்க்கிறோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய அந்நியோன்யத்திலே உறுதியாய் தரித்திருந்திருக்கிறார்கள். அந்த ஐக்கியத்தை காத்துக்கொண்டார். ஆவியின் ஒருமை பாட்டினால் அதை காத்துக்கொண்டார். என்ன கரிமானவர்களே, நாம் மற்றவருடைய துக்கங்களிலும் குறைவுகளிலும் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்றால் இது ஒரு ஐக்கியம். உலகம் ஆமை சொல்லுங்க. வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வருது, நாம விரும்பணுமோ இல்லையோ. சில கஷ்டங்கள், சில கஷ்ட நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்பாத விருந்தாளிகளை வரத்தான் செய்கிறது. சிலவை சில 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 காரியங்கள் நம்முடைய தவறுகளால் ஏற்படுகிறது, சில காரியங்கள் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு ஏற்படுகிறது. ஆனால் வாழ்க்கை எப்போதுமே ஒரே மாதிரியாக இருந்ததில்லை. எப்போதும் துன்பமாக துக்கமாகவும் இருக்கிறது, எப்போதும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. இது வாழ்க்கை. சோ இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் நாம் கவனிக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது. திஸ் இஸ் ஃபெலோஷிப். இதுதான் ஐக்கியம். முடிந்த உடனே ஆராதனை விட்டு கட்ட 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 கட்டணும் ஓடக்கூடாது. ஏதாவது முக்கிய அலுவல் இருந்தா நான் போதா போகணும், தவிர்க்க முடியாது. தவிர்க்க முடியாத சில காரியங்கள் உடனே போகணும். மற்றும் நமக்கு தாராளமாக நேரம் இருந்தால் முடிந்த அளவு தேவ பிள்ளைகள் நாம் ஐக்கியப்படணும், ஒருவர் ஒருவர் விசாரிக்கணும், கவனிக்கணும், உதவி செய்யணும், ஊன்ற கட்டணும். விசாரிக்கணும் சொல்லி கேட்கக்கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு அவங்களுக்கு விசாரத்தை உண்டு பண்ணிடக்கூடாது. அது வேற. ஏனென்றால் இது ஒரு ஐக்கியம். சபை என்றால் ஒரு ஐக்கியம். முதல் சபையிலே, ஆதி சபையிலே இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நாம் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. போடு மூன்றாவது காரியம், 1 கொரிந்தியர் 12:2 வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:12
எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாய் இருக்கிறது. அந்த பிரகாரமாய் கிறிஸ்துவும் இருக்கிறார்.
27
நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள்.
மூணாவது சபை என்றால் அது கிறிஸ்துவின் சரீரமா. சபை கிறிஸ்துவின் சரீரம், அவர் தலை. சரீரம் சபையை ஆண்டவர் ஒரு சரீரத்துக்கு ஒப்பிட்டிருக்கிறார். நீங்க கொஞ்சம் சிந்திக்கு பாருங்க, ஒரு சரீரத்தில் என்னென்ன தொழில் பாடு இருக்கு, அது என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது கொஞ்சம் சிந்திக்கு பாருங்க. சரீரத்தில் எல்லாம் கண்ணா இருந்தா கேள்வி எங்க அப்படின்னு வேதங்க. எல்லாம் காதா இருந்தா எப்படி இருக்கு யோசிப்பார். மூக்கு இருக்கிற இடத்துல காது வந்தா எப்படி இருக்கு, கற்பனை வழி பாருங்க எப்படி இருக்கு, வித்தியாசமா பாப்பா இல்ல.
தங்கிருக்கிறதுல மூக்கு வந்தா அப்படி இருக்கு.
ஆகவே சரீரத்தில் எந்த அவயவம் எங்கெங்க இருக்கு வேண்டும் தேவனே நியமனம் பண்ணி அந்தந்த அவயவங்களை அந்தந்த அந்தந்த இடத்துல வச்சு அழகாகவே படைச்சிருக்காரு. உங்களே கொஞ்சம் பாருங்களேன் எப்படி இருக்கிறீங்க. ஏ மற்றவங்களை பார்ப்பாரு, நம்மையே பார்த்துட்டா நல்ல மேலே. ஆண்டு பார்த்தா தன்னை இங்க வச்சிருக்க, மூக்க அதுல வச்சிருக்க, நடுவில் வச்சிருக்க, ரெண்டு காலம் அங்கும் இங்க இங்க, ஒரு வாய் நல்ல ஆழம், ஒன்றோடே நாம வர்ற பாடு, இன்னும் ஒன்று வச்சிருந்தா எப்படி இங்க யோசிப்பாரு. உள்ள நாட்டு கதையெல்லாம் கதை, மூக்கிரி கொண்டது அதை வச்சு, கண்ணிரி கொண்டது அதை வச்சு, காது அங்க என்ன அழகாக படைச்சிருக்க பாருங்க. இது அவருடைய அற்புதமான கண்டுபிடிப்பு. இதற்கு பேர் என்ன? சரீரம். அப்ப எதை எதை எங்கெங்கு வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய நியமனம். சபையிலே யார் யாரை எங்கெங்கு வைக்க வேண்டும் என்பது அவருடைய நியமனம். ஊழியங்கள் தேவனுடைய மனிதனுடைய கண்டுபிடிப்பு அல்ல, அது தேவனாலே நியமனம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய நியமனத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனையே எதிர்த்து நிற்கிறான். எந்தெந்த அவயம் எங்கெங்கு இருக்கணும் என்று தேவன் தான் நிர்ணயிக்கிறார். சபையிலே எவரவர் எங்கெங்கு இருக்கணும் என்று தேவன் நியமிக்கிறார். மட்டுமல்ல, ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு தொழிற்பாடு இருக்குது. இட் இஸ் சோ பியூட்டிஃபுல். ரைட், மூக்கு தான் மணக்குது, காது ஒரு நாள் மணக்காது, அது மணக்கிற வேலை செய்யாது. காதில் ஏதாவது மனம் ஏற்பட்டாலும் மூக்கு தான் சொல்லும், காதில் ஏதோ மணக்குதுன்னு. சரிதான், மூக்கு மணக்குது, கண் பார்க்குது, காது கேட்குது. அது அது இன்று வரைக்கும் அதன் அதன் தொழிற்பாடு செஞ்சுட்டே இருக்கு. இன்னொன்று வந்து இன்னொன்று இன்டரப்ட் பண்றதில்லை. ஒரு நாள் மூக்கு சேர வேலை காது இன்றைக்காவது செஞ்சிருக்கா பாருங்க, கை சேர வேலை கால் செய்தா பாருங்க. இல்லை, இதே போலத்தான் அந்தந்த இடத்துல ஆண்டவர் ஊழிய நியமனங்களை வைத்து அவை அவைகளுக்கு ஒரு தொழிற்பாட்டை சபையிலே கொடுத்திருக்கிறார். அப்படி அது அது தன் தன் தொழிற்பாட்டை செய்யும் போது ஒரு கிளாஷ் வாரத்துக்கு இடமே இல்லை. பாருங்க, கிறிஸ்து அதுக்கு தலையா இருக்கு. மட்டுமல்ல, இன்னொரு பக்கத்தை நீங்க கவனிக்கணும். கண்ணுக்குள்ள ஏதாவது ஒன்று விழுந்துட்டா உடனே இந்த கை அங்க போய் உதவி செய்து பாருங்க. யார் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது? நம்ம அறியாமலே போகும். கண்ணுக்கு கண்ணுக்கு ஏதாவது விழுந்துட்டு உடனே கை போகும். அப்படி என்ன இப்படியா? அது மாத்திரம் இல்லை, கண்ணில தான் ஏதோ நோ, ஆனா முழு சரீரமும் கவலைப்படுது பாருங்க. அது மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்குது பாருங்க. திஸ் இஸ் சர்ச், இதுதான் சபை. எவ்வளவு அழகாக ஆண்டவர் உருவகப்படுத்திருக்கிறது. ஆண்டவருக்கு சோத்திரம். சபையிலே ஒரு ஒரு அவயவம் பாடுபடும் போது மற்ற அவயவங்களும் அதற்கு உதவி செய்ய வேண்டும், அதை தாங்க வேண்டும். அந்த கவலையில இருந்து அவர்களை விடுதலை ஆக்க அதற்கு ஏதோ ஒரு விதத்திலே அவர்களுக்கு உதவியாக போகணும். உபத்திரவம் கொடுக்க கூடாது. ஒரு அவயவம் பாடுபடும் போது எல்லா அவயவும் பாடுபடுகிறது. தலையிடி, முழு சரீரமும் வேதனைப்படுகிறது. பல்வலி, முழு சரீரமும் வேதனைப்படுகிறது. காதுனோ, முழு சரீரமும் வேதனைப்படுகிறது. ஒரு அவயவத்திலே வியாதி, முழு சரீரமும் வேதனைப்படுது. இதே போலதான் சபை. ஒரு ஒரு நபர், ஒரு விசுவாசி பாடுபடும் போது மற்ற விசுவாசிகள் நாம் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அனுகுணமாக நாம் இருக்கணும். திஸ் இஸ் சர்ச், இதுதான் சபை, இதுதான் சபை, இதுதான் சபை. நாயுடைய மனசாட்சியை தொட்டு கேட்டு பார்ப்போம். நீங்க உங்களுடைய மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்க. நாம் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்கோம்? அப்படியாய் துன்பத்திலே, நெருக்கத்திலே, கஷ்டத்திலே, கடினமான சூழ்நிலைகளாய் போய்கொண்டிருக்கிற மற்றவர்களுக்கு நான் எந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்கிறேன்? எந்த அளவுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்திருக்கிறேன்? எந்த அளவுக்கு ஆறுதலாக இருந்திருக்கேன்? எந்த அளவுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறேன்? அதை விட்டு அது அவர்கள் இங்க தொட்டிலாண்ட சொல்லுவாங்க, அது தைன ப்ராப்ளம் பண்ணுவாங்க. அது உண்ட பிரச்சனை, நான் பார்த்து கேட்டிருக்கேன். அது அவங்க ஸ்டைல், ஏதாவது அது உண்ட காரியம், அது நீ பார்த்து. எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் வாழ்ந்தால் போதும், என் சந்தோஷத்திலே தலையிடாதே, விடு என்னை சுதந்திரமாய், பறக்கட்டும் நான், உயர விழுந்தாலும் நான் தான். நாம் அப்படி இருந்திருக்கிறோம். ஒரு அபயம் பாடுபட்டால் எல்லாம் அதற்காய் பாடுபடுறது போல் சபையில் ஒரு நபர் கஷ்டப்படும் போது மற்ற எல்லாரும் அவர்களோடு சேர்ந்து அந்த கஷ்டத்தை வேத சொல்றது அழுகிறவர்களோடு கூட அழுகு, சந்தோஷப்பட்டு கூட சந்தோஷப்படும். சில பேர் அழுகோடு அழுவார்கள், சந்தோஷப்படும் போது சந்தோஷப்பட மாட்டார்கள். போறா ஒரு அவயம் பாடுபட்டார் எல்லாம் பாடுவது. ஒன்று கொண்டு கரிசனையாக இருக்குது, ஒன்று கொண்டு சரீரத்தில் ஒன்று கொண்டு உதவியாக இருக்குது, ஒன்று ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்குது, ஒன்று ஒன்று தங்கி இருக்குது, ஒன்று ஒன்று தாங்குது, ஒன்று ஒன்று ஆதரிக்குது, ஒன்று கொண்டு உதவி செய்யுது. எவ்வளவு அழகாக இந்த சரீரத்தை வச்சிருக்கா பாருங்க. எத்தனை அவயம் வழியில பார்த்தா ஒன்று நின்றுட்டு இருக்குது, ஒன்று இந்த போருக்கு இருக்குது, ஒன்று இப்படி இருக்குது. இதை விட உள்ளுக்கு எத்தனையோ இருக்குது. உள்ளுக்கு சபையிலே அப்படித்தான், சிலது வெளியில நின்று தன்னை காட்டிக்கொள்ளும், சிலது உள்ளுக்கே இருந்து செயல்படும். ரெண்டும் சபைக்கு தேவைதான் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் முடிவுல வருவார் எஜமான், அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலனை அவர் தான் கொண்டு கொடுப்பார். நீ ஹார்ட்டா இருக்கிறியா ஃபங்க்ஷன் பண்ணு, லிவரா இருக்கிறியா இருக்கிடத்துல ஃபங்க்ஷன் பண்ணு, மூக்கா இருக்கிறியா இருக்கிடத்துல இருந்து ஃபங்க்ஷன் பண்ணு. உன்னுடைய தொழிற்பாட்டில் இருந்து தவறா எங்கே உன்னை ஆண்டவர் வைத்தாரோ அந்த இடத்திலிருந்து உன்னுடைய வேலையை செய்து முடி, உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று தீமோத்தேயு சொல்றார். உலக ஆமே சொன்ன சரீரம் சபை என்கின்றது ஒரு சரீரம். ஆகவே நாம் எனவே நாம் தன்னலமன்றி ஒருவரை ஒரு கவனித்து பலவீனமானவர்களுக்கு கருத்தோடும் கருணையோடும் உதவி செய்ய வேண்டும். சிலர் விசுவாசத்துடன் நல்ல பலமா இருப்பாங்க, அங்கே எங்க ஒன்று ரெண்டு இருக்கும் விசுவாசத்துல கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கும். உடனே நாம் அப்படிப்பட்ட பார்த்து உனக்கு விசுவாசமே இல்லை, உங்க ஜபத்துக்கு பதிலே தரமா அப்படி என்று நாம் சொல்லிவிடும் போது அவன் இன்னும் சுமந்து போடுவான், இன்னும் பலவீனப்பட்டு போயிடுவான். நாம் மற்றவங்களுடைய பக்தி விரித்துக்கும் பலத்துக்கும் சகாரா இருக்கணுமே ஒழிய மற்றவர்களை இன்னும் நாம சோர்வடைய பண்ணிடக்கூடாது. தயவுசு நான் சொல்றதை சிந்திச்சு கொள்ளுங்க. வேதம் என்ன சொல்ல தெரியுமா, விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்க, சேர்த்துக் கொள்ளுங்க. சரீரம் அப்படித்தான் இருக்குது. இங்க பாருங்க, இந்த பக்கம் தோல் ரொம்ப வெள்ளிசா இருக்கு, சொத்தா இருக்கு, உள்ள பாருங்க ரொம்ப தடிப்பா இருக்கு. This is body. சிலது பலவீனமா இருக்குது, சிலது பலமா இருக்குது. This is church. விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்களை தாங்குங்கள், சேர்த்துக் கொள்ளுங்கள். ஏதோ விதத்தில் அவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சேர்ந்திடணும், எப்படியாவது அவனும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வந்து காணப்படணும். ஒருவருக்கு ஒருவர் சகாயராக இருக்கணும். இதற்கு பேர் தான் சபை, சரீரம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சபையிலே சரத்திலே ஒரு அவயவம், உறுப்பு, ஒரு அங்கம். விளங்கினர் ஆமே சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது சபை என்றால் என்ன, வாசிப்போமே எபேசியர் 2 அதிகாரம். எபேசியர்ல சபை குறித்த அதிகம் நிறைய எழுதப்பட்டிருக்கு. எபேசியர் 2 அதிகாரம் 19-22 வரை படிக்க தயாரி. எபேசியர் 2:19-22.
நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிகளாயிருக்கிற நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலிருந்து தம்முடைய வலது பாதத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றிற்கும் நிரப்புறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தினார்.
இப்ப 4வது சபை என்றால் என்னென்றால் சபை என்கின்றது ஒரு கட்டிடம் அல்லது ஒரு மாளிகை. சபை என்றால் ஒரு மாளிகை அல்லது ஒரு கட்டிடமாக. எனவே நாம் தேவன் நம்மை வைத்துள்ள இடத்தில் மகிழ்வோடும் பணிவோடும் தரித்திருந்து நம்மை குறித்து மேன்மை பாராட்டாமல் எவரையும் அசட்டை பண்ணாமல் இருக்க பழகிக் கொள்வோம். சபை என்கின்றது ஒரு மாளிகையாகும்.
போகட்டும். ஐந்தாவது காரியம், ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் 25 வசனத்தை பாருங்க. நேரம் போகுது நம்ம. ஒன்று பேதுரு 2:25.
சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கும் மேப்பருக்கும் கண்காணிமாவிடத்தில் திருப்பப்பட்டிருக்கின்றீர்கள்.
5:25 படிங்க. 5:25 ஐந்தாவது, சபை என்பது ஒரு மந்தையாகும் அல்லது தொழுவமாகும். மந்தை தொழுவம். எனவே நாம் சுயாதீனமாய் இராமல் நமது ஆத்துமாக்களின் பிரதான மெய்ப்பரை பின்பற்றி எல்லாவற்றையும் சக சார்புடனும் கூட்டு முயற்சியுடனும் செயற்பட வேண்டும். சபை என்கின்றது ஒரு தொழுவம், ஒரு மந்தையாகும். இந்த தொழுவத்தில் அல்லது இந்த மந்தைகள் மத்தியிலே ஒரு சக சார்பு இருக்கும், ஒரு கூட்டு மனப்பான்மை இருக்கும். சங்கீதம் 133 சங்கீதம் வசனம் 133 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்றது எத்தனை இன்பமும். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்றது எவ்வளவு இன்பமாக. சகசார்பு ஒரு கூட்டு முயற்சி இருக்கு. தனித்தனியே நாம் பங்கன் பண்றதுக்கு துணியக்கூடாது. அப்படியானால் அது ஒரு மந்தியாக வச்சு நடத்த முடியாது. என்னை பொறுத்தவரை ஊழியங்கள் பல உண்டு, பலவிதமான ஊழியங்கள் உண்டு. ஆனால் எல்லாமே சபை என்கின்ற அமைப்பில் இருந்துதான் செயல்பட வேண்டும். பலவித ஊழியங்களை நாம் ஏற்படுத்தலாம், ராஜ்யத்தை கட்டலாம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம், பக்தி விருத்தி உண்டாக்கலாம். ஆனா எல்லாமே ஒரு சபையின் அமைப்பில் இருந்துதான் செயல்படுவது சத்தியத்துக்கு உட்பட்ட வசனம் என்கின்ற வரம்புக்கு உட்பட்ட ஒரு வகையறையாக. ஆகவே சபை என்பது ஒரு மந்தை, அது தொழுவம். இதுல சுயாதீனமாய் நாம் செயல்படுறதுக்கு செயல்படக்கூடாது. சுயாதீனமாய் செயல்பட்டால் அது மந்தையாக அதை நடத்துறதுக்கு முடியாது. ஒவ்வொரு ஒரு மந்தையை ஒரு மேய்ப்பெண் மேய்க்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்க. சரி, ஒவ்வொரு மந்தையும் ஒவ்வொரு திக்கில போக ஆரம்பிச்சால் மேய்ப்பன் எப்படி அந்த மந்தை நடத்துறது? நீங்க யோசிச்சு பாரு. ஒவ்வொரு ஆடு ஒன்னு சொல்றது, நான் இப்படி போறேன், மற்றது சொல்றது அந்த பொருள் போறேன், ஒன்னு சொல்லும் போது நான் முன்பக்கமா போறேன், ஒன்னு சொல்றது நான் பின்பக்கமா போறேன். ஒவ்வொன்றும் சுயாதீனமாக செயல்பட ஆரம்பித்தால் அதை நடத்துகிற மேய்ப்பனால் அதை மேய்க்க முடியாது. சபை என்கின்றது ஒரு தொழுவம். சக சார்போடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய பக்தி விருத்தியையும் நாம் கொஞ்சம் சிந்திக்கணும், மற்றவர்களையும் குறித்து நாம் கொஞ்சம் யோசிக்கணும். சுயாதீனமாக முடிவெடுத்து இது ஊழியம் இது காரியம் என்று நாம் சுயாதீனமாக செயல்பட்டால் அது மந்தையாக அது நடத்த முடியாது. நாம் ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கிறோம். சபை என்கின்றது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. இதில் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே இயங்க ஆரம்பித்தால் அந்த மந்தையை நடத்த முடியாது. அவை மற்றவர்களுடைய வாழ்க்கை, மற்றவர்கள் முழு சபையை குறித்த ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். சபை வாழ வேண்டும், அது வளர வேண்டும். நான் அதுக்குள்ள ஒரு பிரச்சனையை கொண்டிருக்கூடாது, அதன் வளர்ச்சிக்கு நான் ஒரு முட்டுக்கடையா இருந்திருக்கூடாது, அல்லது நான் அதுக்குள்ள ஒரு குழப்பத்தை கொண்டிருக்கூடாது. போ நேரம் 6:12 படிங்க. 6:12
ஆறாவதாக.
ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, குறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
ரைட். ஆறாவது காரியம், சபை என்பது ஒரு படையாகும் அல்லது ஒரு சேனையாகும். பிசாசும் சேனை சேனையாத்தான் செயல்படுற, அவருடைய பெரிய படை இருக்கு. அவன் மானமண்டலத்தில் அசைபாடுற பொல்லாத ஆவியின் சேனைகள். சபை என்கின்றது ஆண்டவருடைய சேனை. ஆண்டவர் இயேசு அதற்கு தளபதியாக முன்னே செல்கிறார், நாம் அவர் பின்னே செல்கிறோம். வீரம் முழக்கம் விட்டு, எக்காலம் முழக்கம் விட்டு அவர் பின்னே நாம் செல்கிறோம். எதற்காய்? எதிரியின் தாக்குதலுக்கு எதிராக எப்பொழுதும் விழித்திருந்து மக்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்க தைரியத்தோடும் ஒற்றுமையோடும் முன் செல்ல வேண்டும். தளபதிக்கு பின்வாய், இயேசுவுக்கு பின்வாய். நமக்கு ஒரு போராட்டம் உண்டு, நமக்கு ஒரு எதிரி உண்டு. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எதிரி உண்டு. பக்கத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, பிசாசு தான் நமக்கு எதிரி. உலக நாமே சொல்லுங்க. நமக்கு ரத்தத்தோடும் மாமிசத்தோடும் போராட்டம் இல்லை. இதை விட நாம் கண்களாலே காணாமல் இருக்கிற எத்தனையோ பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நம்மை கெடுக்குது, குழப்புது, டிப்ரெஷனை கொண்டு வருது, விசுவாசத்தில் பலவீனப்படுத்துது, பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்குது, பாவத்தை செய்ய தூண்டுது. பல பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள் சேனையாக அலைந்து திரியுது. இவைகளுக்கு விரோதமாக நமக்கு போராட்டம் உண்டு. நாம் ஒரு சேனை. சபை என்கின்றது ஒரு சேனை. பாருங்க, எல்லாரும் படை வீரராக இருக்கணும். இந்த பாருங்க, இன்னைக்கு இந்த ஆர்மியில் இருக்கிறவங்களை பாருங்க, மிலிட்டரியில் இருக்கிறவங்களை பாருங்க, அவங்க டைமுக்கு விழும்பணும், கிளீனாக ஷேவ் எடுக்கணும், டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு பெட்டுக்கு போகணும், டைமுக்கு பிராக்டிஸுக்கு போகணும். எந்த நேரத்திலையும் கமாண்டர் கூப்பிடுவார் யுத்தத்துக்கு, எந்த நேரம் எவருடைய ஆயத்தமா இருக்க. மொத்தத்தில் சுத்தமாக சொன்னா அவருடைய வாழ்க்கை சாகிறதுக்கு எப்ப ரெடியா இருக்கு. யுத்தத்தில் கமாண்டர் வர சொன்னா போக முடியாது, தாக்க முடியாது. சண்டை என்ன சண்டை தான், அதுக்கு தான் இவ்வளவு பயிற்சி, அர்ப்பணிப்பு. கமாண்டர் கோ போற கதையில உடனே போக முடியாது, அடி அடிக்க முடியாது, சுடு சுட முடியாது. சபை என்கின்றது ஒரு சேனை, அது படை வீரர்களால் நிரப்பப்பட்ட ஒரு சேனை. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க சபையில் இருக்க தேவனுடைய பிள்ளைகள் பழகிக் கொள்ள வேண்டும். அவருடைய தந்திரங்கள் நாம் அறியாத அல்லவே என்று வேறு சொல்றது. எப்பையும் பிசாசை நாம் ஜெயிக்கிறவளாக இருக்கணும். சத்துருவின் கோட்டைகளை உடைக்கிறவளாக, அந்த காலத்தில் கிடக்கிற பொக்குஷங்களை ஆத்துமாக்களை தேவன ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர பாடுபடுறவளாக இருக்கணும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை வெளியரங்கமாக நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவின் பலத்திலே சத்துருவு கோட்டைகளை உடைக்கணும். பிசாசின் குடியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க வேணும். பில்லி சூரியங்கள் இருந்து ஜனங்களை நமக்குள்ளே இருக்க பரிசுத்தாவின் பலமான விடுதலையாக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. சபை என்கின்றது ஒரு சேனை. பார், ஏழாவதாக ஒன்று தீமோத்தேயு 3:15 படிப்போம். ஒன்று தீமோத்தேயு 3:15.
தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணை ஆதாரமாயிருக்கிறது.
ஏழாவது, சபை என்றால் அது தேவனுடைய வீடு. ஒரு என்னாகும் 12:7. ஏழாவது குறிப்பு, சபை என்றால் அது தேவனுடைய வீடு. வீடு வீடு 12:7 என்னாகும் 12:7.
என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான், என் வீட்டில் எங்கும் உள்ளவனாயிருந்தான்.
மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என்னுடைய வீட்டில், அற்புதமா இருக்கு, என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான். சபை என்கின்றது தேவனுடைய வீடு. இந்த சத்தியத்தை நீயும் நானும் உணர்ந்து கொண்டால் ஆண்டவருடைய வீட்டுக்கு அடுத்த காரியங்களிலே நீயும் நானும் உண்மையாக இருப்போம், உண்மையாக இருப்போம், உண்மையாக இருப்போம். சபை என்கிறது தேவனுடைய வீடு, அவருடைய வீட்டுக்கு எடுத்த காரியத்திலே நாம் உண்மையா இருப்போம். மோசே குறித்து ஆண்டவர் சொல்லும் போது என்னுடைய வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். பிளவர், உன்னையும் என்னையும் குறித்து ஆண்டவர் இப்படி ஒரு சாட்சியை சொல்ல முடியுமா? சிந்திச்சு பாரு. என்னுடைய வீடாகிய சபையிலே உன்னை நான் வைத்தேன், என்னுடைய வேலையை நிறைவேற்ற உன்னை நான் வைத்தேன், என் ஊழியத்திலே உன்னை நான் வைத்தேன், உனக்கு இந்த பொறுப்புகளை குறித்து நான் சபையிலே வைத்தேன், நான் உனக்கு தந்த பொறுப்பிலே என் வீட்டிலே நீ உண்மையா இருந்தா என்று தேவன் உன்னையும் என்னையும் பார்த்து சாட்சி சொல்ல முடியுமா? என்னை சேர்த்து தான் சொல்லுறேன். கவனிங்க, ஆண்டவர் கொடுக்கிற வெகுமதி ஊழிய ஸ்தானத்தை வைத்து அல்ல, ஊழிய உண்மையை பொறுத்துதான் தேவன் கொடுக்கிற பகுமதி. ஆண்டவர் கொடுக்கிற பகுமதி ஊழிய ஸ்தானத்தை வைத்து அல்ல, நீ இந்த ஸ்தானத்தில் இருந்தாய். ஆகவே ஒரு எஜமான சந்தோஷத்துக்கு பிரவசியம் ஆண்டு சொல்ல மாட்டான். கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே, கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே, தேவனால கையெழுக்கப்பட்ட வேலையிலே நாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தோம், உத்தமமாக இருந்தோம், அப்பொழுது அனுசுனர் உன்னுடைய எஜமான சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. ஆகவே நமக்கு தேவன் கொடுக்கிற வெகுமதி நம்முடைய உண்மையை வைத்து தான் ஒழிய நம்முடைய ஸ்தானத்தை வைத்து அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ளவும். எனக்கு அருமானவங்களே, தேவனுடைய வீட்டுக்கு எடுத்த காரியத்திலே சிஸ்டர் பிரதர் நீ உண்மையா இருக்கிறாயா? நான் உண்மையா இருக்கேன். ஒருவரை நீங்கள் செபிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கலாம், அந்த ஒப்பு கொடுத்ததுல உண்மையா இருக்கிறீங்களா? அல்லது நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஆத்துமம் ஆத்துமாக ஆதாயப்படுத்துறதுக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துக்கலாம், அதுல நாம் உண்மையாக இருக்கிறோம். உனக்கு தேவனுடைய வீட்டிலே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறிதோ பெரிதோ, உள்ள இருந்தோ வெளியில இருந்தோ, உன்னுடைய பொறுப்பிலே நீ உண்மையாக இருக்காயா? ஒரு நாளைக்கு எஜமான் வந்து விசாரிப்பார், தன் வீட்டுக்கு அடுத்த காரியங்களை குறித்து எஜமான் வந்து, வீட்டுக்கு தலைவன் வந்து தலையாய் இருக்கிற எஜமான் இயேசு வந்து ஒரு நாளைக்கு விசாரிப்பார், விசாரிப்பார். நான் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறேன்? தவறின இடங்கள் எத்தனை? வேற காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தேவனுக்கு அடுத்த காரியங்களை கொட்டை விட்ட நேரங்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு செய்ய சொல்லியும் நான் அதை அறிந்தும் வேறு காரியங்களை செய்து கொண்டிருந்து இருக்கலாம். சபை என்கின்றது தேவனுடைய வீடு, அவருடைய வீட்டுக்கு அடுத்த காரியங்களிலே நாம் உண்மையாக இருக்கலாம், என அவர் இதற்கு எஜமானாக இருக்கிறார். சங்கீதத்திலே 69 அதிகாரம் 9 வசனத்திலே இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. சபையை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். சபையை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும், இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். நமக்கு வேற காரியங்கள்லாம் வைராக்கியம் இருக்கு. ஏன் சபை குறித்த ஒரு பக்தி வாய் இயேசுக்கு அவர் உள்ளத்தில் இருந்தா பாருங்க, சபையை குறித்த பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்திருக்கதாமே பாருங்க, அவரை பட்சித்திருக்க. ஏங்க உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஏன் இந்த பக்தி வைராக்கியம் வரக்கூடாது? இந்த பக்தி வைராக்கியம் சபையை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே வருமா இருந்தா இன்னைக்கு சபை இன்னும் அதிகமாக வளர்ந்திருக்கும் இல்லையா? நாம் எத்தனையோ காரியங்களுக்காக வைராக்கியம் பாராட்டு, ஆனா ஏன் ஆண்டவருடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ள வரக்கூடாது? இயேசுக்குள்ள அது இருந்திருக்குது, ஏன் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இல்லாமல் போனதுக்கு என்ன? ஏன் இல்லாமல் போய்விட்டது? நம்முடைய உள்ளம் வேற எங்கேயோ போய்விட்டது, வேறதெல்லாமும் நாட தேடுது, நாடுது தேடுது. ஆகவேதான் சபை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ள திரும்ப, சபை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே வரட்டும், தேவன் அதை தருவாராக. இதோடு நான் முடிக்கிறேன். ஆனால் இன்னும் ஒரு குறிப்பை சேர்த்து, சபை என்பது மணவாட்டி. மணவாளன் மணவாட்டியை நேசிக்கிறான். இதை நான் உங்களுக்கு சொல்லவே தேவை. சபைக்கு யார் மணவாளன்? இயேசு கிறிஸ்து. எபேசியர் வாசிக்கிறோம், கரை திரையற்ற சபையாய் ஆட்டுக்குட்டியாவுடைய கலியான வீடு வரும் வெளிப்படுத்த விஷயத்தை நான் வாசிக்கிறோம். மணவாட்டி தன்னை அலங்கரிக்கிறார்.
சபை இன்றைக்கு தன்னை அலங்கரிக்கிறது, தன் மணவாளனை எதிர்கொள்வது. அப்ப சபையிலே மணவாட்டியிலே கரை திரை இருக்கக்கூடாது.
நீ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், வெட்டிங் டே வருதுன்னு பாருங்க, அல்லது உங்களை வெட்டிங் டே யோசிச்சுக்கொள்ளுங்க. கல்யாண நாளிலே மணவாட்டியில முகத்துல கருப்பும் கரியும் அப்படி இப்படி இருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. மணவாட்டி பொதுவா என்ன செய்வாள்? தன்னை அது சொல்லவே வேணுவேன். மனத்தியாக எதெல்லாமோ செஞ்சுட்டு கொண்டுருவாங்க, கோழி இருக்கிறது கிடைக்கா போட்டு கிச்சன ஏத்துறா போச்சுக்கொள்ள தவத்திரம்
எவ்வளவோ டைம் எடுக்கிறாங்க. அப்படி சொல்றா, இப்படி நினைக்கிறான், அதை போடுறான், இங்க குத்துறான், அங்க போடுறான், இங்க பூசுறான், அங்க பூசுறான், அப்படி செய்யறான், இப்படி செய்யறான். எத்தனை பேர் அதுக்கு சித்திரம் முடிச்சு மனத்தியாக அதுக்கு ஒப்பு கொடுக்கு, எவ்வளவு பணத்தை எல்லாம் செலவழிச்சு இருக்கிற மனவாட்டிய அலங்கரிக்கிறான்.
ஒருவேளை இங்க இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்காக மற்றவர்கள் பார்த்து அழகா இருக்கணும் நினைக்க தெரியும். நான் ஏசு அப்படி இல்லை.
ஆண்டவர் தன்னுடைய சபை அழகாக இருக்கும், அதாவது கரை திரையற்றமாக இருக்கணும், பாவமற்றதாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். சபை
ஆட்டுக்குடியான கரியான வீடு வரும். மனவாக்கில் இன்றைக்கு தன்னை அலங்கரிக்கிறார்,
தன்னை அழகுபடுத்துகிறார், கரை திரையற்றதாக.
சரி, இவ்வளவு நேரம் நான் வேத்திலிருந்து சபை என்றால் என்னன்னு சொல்லி சொல்லிக்கணும். என்னுடைய கண்டுபிடிப்பு ஒன்று என்று சொல்றது கவனி,
சபை என்றால் அது நல்லதொரு பாசர் அல்லது நல்லதொரு பட்டம் அல்லது ஒரு ஒர்க் ஷாப்.
ஐ மீன் ஒர்க் ஷாப்ல என்ன நடக்கும், தொழிற்கூடத்தில் என்ன நடக்கும், அல்லது தொழிற்சாலையில் என்ன நடக்கும், வேலை நடந்துட்டே இருக்கும்.
பலர் பேர் சேர்ந்து ஒரு பொருளை உருவாக்குவார். இட் டேக்ஸ் டைம். சபை என்றால் பாவிகளை பரிசுத்தவான்களாக மாற்றுவது சபை. ஆக இது ஒரு நல்லதொரு தொழிற்சாலை மாற்றுவது. மண்ணை பார்த்தா அந்த சட்டி இருக்குமோ என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அதை அதை கொடுக்க விடுத்தலே அவனை கொடுத்துட்டான், குயவன் குயவன்கிட்ட கொடுத்துட்டான். அந்த மண்ணை எப்படியோ வளைஞ்சு சரியாக ஒரு சட்டியோ வாடியோ முட்டியோ மாத்தி விடுறான் பாருங்க. வெளியில பார்க்கும் போது இவனா மாற போறான், இவனா பரிசுத்தவனா வரப்போறான் என்னெல்லாம் மனிதர்கள் சொல்லி இருக்கலாம், கவித்திருக்கலாம். ஆனா இறக்கும் உள்ள ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களாகிய உங்களையும் என்னையும் சந்தித்து ரட்சித்து சபையில கொண்டு வைத்து என்ன நடக்குது, வேலை நடக்குது. சம்திங் இஸ் கோயிங் ஆன் இன் அவர் இன்னர் பீயிங். தட் இஸ் சேஞ்ச். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே போகுது. தேவ ஆவியானவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். வேலை நடந்து கொண்டிருக்குது. வேலை முடிந்த உடனே இங்கே ஏறி வாண்ட ஒரு சத்தம் கேட்கும், போயிட வேண்டிய ஆண்டு.
ஹலோ, சொன்னா
நல்ல ஒரு தொழிற்சாலை வேலை நடக்குறீங்க, நடக்குது. அதுக்குத்தான் இந்த பிரசங்கம்.
மட்டுமல்ல, சபை நல்ல ஒரு நந்தவன் அல்லது நல்ல ஒரு பூந்தோட்டம். ஒரு 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 பூந்தோட்டத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா பலவிதமான மலர்கள் அழகாக இருக்கும்.
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறம், ஒவ்வொரு கலர், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல். நம்முடைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் காட் இஸ் எ காட் ஆஃப் வெரைட்டி. வித்தியாசமான மலர்கள், வித்தியாசமான விதங்கள், வித்தியாசமான டிசைன். இதுவரை இங்க இருக்கிற மலர்களும் மனத்தியங்கள் அதுவரை. எத்தனையோ விதமான பூக்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறமா இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனமா இருக்குது. ஆனா எல்லாத்தையும் பார்க்கும் போது ஒட்டுமொத்தமாக அழகாக இருக்குது பாருங்க.
இதுதான் சவர். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு பூ மற்ற பூவை பார்த்து கேட்க முடியாது, நீ என்ன மாதிரி இல்லையான்னு சொல்லி. நான் சோப்பா இருக்கிறேன், நீ கருப்பா இருக்கான்னு சொல்லி ஒரு ஒரு நிறம் ஒரு பூ பார்த்து கேட்க. நான் பூவை சொல்றேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறம் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஆனா எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் போது அது எப்படி இருக்குது, அழகாக இருக்கு. திஸ் இஸ் சேஞ்ச். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்னணியில் இருந்து வருவோம், ஒவ்வொரு சுபாவம், ஒவ்வொரு போக்கு. ஒரு ஆளை பார்த்தா சாந்தமா இருப்பார், ஒரு ஆளை பார்த்தா அப்படி ஹி பிலீவ் இன் கிரைஸ்ட் ஞாசம்னு சபையில். ஒருவரை பார்த்தா அதிகம் கதைக்க மாட்டார், இன்னொருவரை பார்த்தா வாழ வாழ வாழன்னு கதைக்க மாட்டார், பாவம் செய்ய மாட்டார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு. பட் எல்லாம் ஆண்டவர் நம்பி இருக்குது, எல்லாம் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்குது. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பின்னணியில இருந்து வந்திருக்கோம். நாம ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கு. ஒரு குடும்பத்தில் அஞ்சு பிள்ளைங்க அஞ்சும் டிஃபரெண்டா இருக்குது பாருங்க, டிஃபரெண்டா இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. நமக்கு வேற தேவைதான், ஒரு நீ அவர மாதிரி அவரு இவர் அப்படின்னு நம்ம கதைக்க கூடாது, நினைக்க கூடாது. கர்த்தர் அவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, கர்த்தர் அவர்களையும் நேசிக்கிறாரே. நாம் ஆண்டவர் பார்க்கிற விதமாக பார்க்க கற்றுக்கொள்ளணும், அவர் ஏற்றுக்கொள்ளும் விதமாக நாம் ஏற்றுக்கொள்ளணும். அந்த பக்குவத்தை கர்த்தர் நமக்குள்ள தருவாரா? ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுபாவம், ஒவ்வொரு பின்னணி, ஒவ்வொரு விதம், எல்லாம் சேர்ந்ததுக்கு தான் பேருங்க சபை. இதை நாம் உணர்ந்து கொள்ளணும். அப்பதான் ஒருவர் ஒருவர் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒருவர் கோபிச்சா கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கு, அதை விட்டு ஒருவர் முறைச்சா நாமளும் முறைக்க கூடாது. ஒருவர் கொஞ்சம் சட்டத்தை உயர்த்தினார், நீ கொஞ்சம் சாந்தமாகி நீ என்ன இழக்க போறாய், ஒன்றை இழக்க மாட்டாய், நீ உறக்க கத்தினா போன கோபம் செய்து பாவம் செய்வாய். ஒருவரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், ஒருவரை ஏற்றுக்கொள்வோம். சபை ஆண்டவருடைய நியமனம், அது எந்த மனிதனுடைய கண்டுபிடிப்பும் அல்ல. இந்த பூமியிலே தேவனுடைய சபை வளர வேண்டும், அது வாழ வேண்டும், அவருடைய வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தணும். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இதற்காக கர்த்தர் கிரியை செய்கிறார். அப்படிப்பட்ட கரைதரையற்ற மனவாட்டியாக சபையை சந்திக்கத்தான் ஆண்டவர் வருகிறார். இயேசு இந்த உலகத்துக்கு வாரார் எதற்காக என்றால், சபையை எடுத்துக் கொள்வதற்காக. சபைக்குள்ள இருக்கிற நீயும் நானும் பாக்கியவான்கள். அவரை நாமத்துக்கு மகிழ்வுண்டார். தாவர் கொழுந்து நிற்போமா? தயவு செய்து எல்லாரும் நிற்போம். ஓ ஹல்லேலூயா! நம்மை தன்னுடைய ரத்தத்தினாலே சம்பாதித்து தன்னுடைய சபையாகிய சரத்திலே மந்தையிலே தொழுவத்திலே கொண்டு வந்த ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்மை ரட்சித்து எங்கேயோ இடத்துல விட்டுட்டு அவர் விடையில வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நம்ம நிறுத்த வேண்டிய இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். சபை ஆண்டவருடைய நியமன், அதற்குள்ளே இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு. அது ஆண்டவருடைய வகைக்கு உட்பட்டது. சபை என்றால் என்ன என்று சொல்லி ஒரு அளவுக்கு இந்த நாளிலே நாம் பார்த்தோம். தியானம் என கரிமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வர வேண்டும். அது தேவனுடைய சபை மூலமாக சபை வளர வேண்டும், வசனத்தில் வளர வேண்டும், ஆத்துமாக்கு நாளை பெருக வேண்டும். சபை சத்தியத்துக்கு ஆதாரமாக இருக்கின்றது. நாம் இருக்கிற இந்த சபைக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும். கர்த்தர் நம்மை வைத்திருக்க சபைக்கு நாம் ஏதோ ஒரு விதத்தில் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இதனுடைய வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் நாம் பாடுபட வேண்டும், பங்கு வர வேண்டும், பங்காளிகளாய் மாற வேண்டும். இது ஆண்டவருடைய வீடு, அவருடைய சரீரம், அவருடைய தொழுவம், அவருடைய பண்ணை, அவருடைய மாளிகை, அவருடைய மனவாட்டி, அவருடைய குடும்பம் எல்லாம் நாம் பார்த்தோம். என்ன கரிமானவர்களே, உன்னுடைய பங்கு என்ன? சபை குறித்த உன்னுடைய பதில் என்ன? சபைக்கு உன் பங்கு என்ன? உன் பாகம் என்ன? இதற்கு அவர் தலையாக இருக்கிறாரே, அதற்கு ஒரு பதில் தங்களை நாம் மூடுவோம். யாரா ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர்களை உங்களோடு இடைப்பட்டிருந்தார், தயவு செய்து அதற்கு விட்டுக் கொடுங்க, அதற்கு ஒப்புக் கொடுங்க, உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் நாம் எல்லாரையும் நேசிக்கிறோம். எல்லோரும் நாம் கங்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தர் நோக்கி பார்த்து அவரை ஸ்தோத்தரித்து
கர்த்தர் நோக்கி பார்த்தவரை ஆராதிக்கும் ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவர். கேட்ட வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் நிறுத்தி சபைக்கு தலையும் தலைவருமா இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நோக்கி நம்முடைய இருதயங்களை ஏறெடுப்போம். இதனாலே ஆண்டவர் கூட பேசின வார்த்தைக்கு தயவு செய்து ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். எல்லாரும் நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து சபைக்காய் ஆண்டவருடைய சரணத்துக்காய் ஏதோ விதத்தில் நாம் ஆசீர்வாதமாக இருக்க நம்மை ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் நோக்கி சுதந்திரம் எல்லோரும் ஆண்டவர் நான் சுதந்திரம் துதிப்போம். அல்லேலூயா.